بسم الله الرحمن الرحيم.
ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنب الله சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே، இன்றைய இந்த வியாழக்கிழமை வகுப்பிலே ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா இடங்களிலும் ரமலான் சம்பந்தமான மார்க்க உரைகள், அதனது சிறப்புகள், அதனது சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். நானும் அதுபோன்ற ஒரு தலைப்பை தான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட அது எதனோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்று சொன்னால், ரமலானை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தப்பட்டதல்ல. எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படியே பயன்படுத்த முடியாமல் போகிறது என்பதை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக, ஐபாதத் சம்பந்தமாக நாம் எப்படி அணுகுவது, எப்படி புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஞாபகமூட்டலாக இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு ரமலான் நெருங்குகிற நேரத்திலும் ஒரு பேரார்வம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். எல்லா வணக்க வழிபாடுகளை விட இந்த ரமலானுடைய அந்த நேரம் நெருங்குகிற நேரத்தில் பொதுவாக வணக்க வழிபாடுகளில் கவனம் எடுக்காதவர்கள் கூட என்ன செய்வார்கள், இந்த விஷயங்களில் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடியவர்களை நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ரமலான் வருகின்ற பொழுதும் நாம் ஒரு முடிவெடுப்போம், இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்படி என்ற ரமலானுடைய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நாம் என்ன செய்வோம், முடிவுண்டு எடுப்போம். அது முடிவெடுக்கின்ற பொழுது கூட நம்மகிட்ட உறுதி என்ன செய்யாது, போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தோடு தான் என்ன செய்வோம், அந்த முடிவை எடுப்போம். முடிவை எடுத்து ஒவ்வொரு ரமலானுடைய 29 இன்னொரு முடிவு எடுப்போம். அது என்ன முடிவு அப்படி என்று சொன்னால், இந்த ரமலானை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒழுங்கான முறையில் பயன்படுத்தல, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த ரமலானை நம்ம ஒழுங்கான முறையில் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம். இப்படி ஒவ்வொரு ரமலானிலும் நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வளமை எல்லோரிடத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வெற்றிகரமாக முடித்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லாமல் அல்ல. ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் இப்படி ஒரு நிலையை காண்கிறோம். சரி, முடிக்காதவர்களுக்கு இந்த கவலை அப்படி என்று சொன்னால், முடித்தவர்கள் ரமலானை ஒழுங்காக திறமையாக சந்தோஷமான முறையில் ரமலானில் அமல்கள் செய்து முடித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சோதனை. ஷைத்தானுக்கு எப்படியும் என்ன இலக்கு என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை செய்யாமல் ஆக்க வேண்டும், செய்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாசமாக்க வேண்டும். எப்படியோ இரண்டு வகையில ஷைத்தான் செயல்படுவார். யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் ரமலான முடிச்சாங்களோ அவர்களிடத்துல ஷைத்தான் வருவான், வந்து மற்றவர்களோடு பேச வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நீங்க பாப்பீங்க. இந்த ரமலான்ல நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்கன்னு மற்றவர்கிட்ட கேக்குறது, நான் வந்து என்ன ஒரு ஜுஸ் ரெண்டு ஜுஸ் அவரு முடிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் 4 முறை குர்ஆன் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றது. கேட்ட பக்கத்துல ஒருத்தர் சொல்றது இல்ல, குடும்பத்துல சொல்லி ஆர்வம் வர்றதுக்காக சொன்னா பரவாயில்ல, ஊருக்கே என்ன செஞ்சு ஒவ்வொருத்தரா அவரை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு, அவர் 4 ஜுசு ஓதின 4 முறை ஓதி முடிச்சது ஊருக்கே என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். யார் தெரியப்படுத்தினு பாத்தீங்கன்னா யார் தெரியப்படுத்திருப்பாரு, அவர் தான். அது அல்லாம தொலைப்போகின்றவர்கள், அதாவது இரவுல தொலைப்போகின்றவர்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்க எங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டு, நான் பொதுவா 10 வருஷமாவே இந்த பள்ளிக்கு என்ன செய்வேன் போவேன், அந்த இங்க இந்த இமாம் வருவாரு, நான் ஒரு தராவி கூட என்ன செய்யவில்லை விசாக்கியதில்லை அப்படின்னு சொல்லிடுவார். எதிர்த்தரப்புல உள்ளவரு வேதனை அளிக்கிறார், நம்ம அமர்ச்சியை கிடைக்கவில்லையேன்னு சொல்லி. இவர் பெருமையில இருக்கிறார், இவர் எதுல இருக்கிறாரு, பெருமையில இருக்கிறார். இரண்டு பேரும் இறைவனது பார்வையில் சமம், இரண்டு பேருமே இறைவனது பார்வையில் சமம். இவர் செய்யவில்லை, அவர் செய்து அழித்துக் கொண்டார், அவர் செய்து அழித்துக் கொண்டார். எனவே மிக முக்கியமாக பாருங்கள், இப்ப இன்றைக்கு இஷாவில் ஓதப்பட்ட அந்த அந்த சூரா இந்த தலைப்போடு மிகவும் அதாவது ஒத்துப்போகின்ற ஒரு சூரா. அல்லாஹ் தஆலா தான தர்மங்களை பற்றி சொல்கிறான், சொல்லி வருகிற நேரத்தில் மிக முக்கியமாக ஒன்றை ஞாபகப்படுத்துகிறான், தர்மம் செய்துவிட்டு பின்னர் அதனை சொல்லி காட்டியோ அல்லது வேதனைப்படுத்தியோ அதனை தொடராமல் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு பலமான கூலி உண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை நாம் நெருங்குகிற நேரத்தில் இந்த இரண்டு விதமான அந்த சோதனைகளையும் மனதிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் எடுக்கக்கூடிய முடிவு, ரமலானிலே சிறந்த முறையில் வணங்க வேண்டும் என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவும். இரண்டாவது, ரமலான் முடிந்த பின்னால் நாம் அந்த செய்த அமல்களுடைய திருப்தியை மற்றவர்களிடத்திலே சொல்லி அந்த அமல்களை அழித்துக் கொள்கின்ற அந்த நிலை, இந்த இரண்டு நிலையில் என்ன செய்ய வேண்டும், எங்களிடத்திலே மாற வேண்டும். இது அல்லாமல் ஷைத்தான் இன்னொரு வகையிலையும் ஷைத்தான் வந்திருக்கிறான். என்ன என்று சொன்னால், ரமலானிலே சிறந்த முறையில் அமல் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் வேலை சொல்றான். இன்றைக்கெல்லாம் சொல்லாமல் இருந்தா கூட பரவாயில்லை, இன்றைக்கு நம்ம இருக்கிறோம்ங்களே, இன்றைக்கு நாம் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, நம்ம ரமலானிலிருந்து வணங்க போகிறோம் தானே, இன்ஷால்லா ரமலான் முதலாவதிலிருந்து நம்ம சொல்ல போகிறோம், நோன்பு வைக்க போகிறோம், நல்ல இபாதத் செய்ய போகிறோம். இதை நினைத்து ஒரு சிலர் எப்படி நடந்து கொள்றாங்கன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் பெரிய கவனத்துல எல்லாம் இல்லை, ரமலான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம வணங்க போறோம், அதனால இன்றைக்கு செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் செய்யறது, இன்றைக்கு தொழுகை குர்ஆன் எழுதல் எதுவுமே இல்லை, எப்ப இருந்து செய்யறோம், ரமலான் முதலாவதிலிருந்து செய்கிறோம். யாருக்கு தெரியும் நம்ம ரமலான் அடைவோமா அடைய மாட்டோமா என்று, அது தெரியாது. சில வேளைகளில் உங்களது இறுதி பத்தாக சவுபானுடைய இறுதி பத்திரிக்கலாம், உங்களை இறுதி பத்தாக இருக்கலாம், இந்த சவுபான்ல வர இறுதி பத்து தான் உங்களுக்கு இறுதி பத்தாக இருக்கலாம், மரணம். ரமலானுடைய முதலாவது நாளில் மரணிக்கக்கூடியவர்களுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோமா, எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், மரணிக்க வாய்ப்பு இருக்கிற நம்ம கௌபாத்துல உம்ராவுக்கு போயிருந்தோம் சொன்னா அன்றைக்கு என்ன செய்வாங்க, அஞ்சு நேரமும் ஜனாசா தொழுவிக்கப்படும். அவங்கள யாரு, முதலாவதுலேயே மரணிக்கக்கூடியவர்கள், முதலாம் நாள் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ரமலான் என்பது சிறந்த முறையில் நாம் வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இன்றைக்கு வணக்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணம் அல்ல. இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் என்பது கூடுதலாக கவனம் எடுக்கின்ற ஒரு பகுதி. இந்த நேரத்தில் நாம் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், இந்த இபாதத்துக்களை பற்றி ஒரு நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லலாம் அப்படி நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இதுல உண்டு, ஆனாலும் இது ரமலானுடைய அந்த இடம் என்பதனால் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இது இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அபூதியன் ஒரு அடியானுடைய இபாதத்தில் வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால், அடியானிடமிருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும். அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன, அபூதியன். அபூதியத்தை நீங்க தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி, அதில் என்ன வெளியே வர வேண்டும், நீங்க அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும். அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா. இபாதத்தினா என்ன, அப்தல்லா அடிமை, அபூதியத்தின அடிமைத்துவம். இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாகி வணங்குதல் என்பதை கருத்து. இதனால்தான் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது, அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடம் சஹாபி, நாங்க வலி ஷஹீத் அப்படியெல்லாம் சொல்றோம், நபி என்றது அதை விட உயர்ந்த இடம். ஆனால் அல்லாஹு தஆலா தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்கள் எப்படி சொல்வான், அப்தஹு என்ற வார்த்தை தான் அல்லாஹு தஆலா சொல்வான். அதாவது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அடிமை யாரு, மக்காவிலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நபி என்று சொல்லாம அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றான், அப்தஹு அடிமை என்று சொல்றான். காரணம், ஒரு அடியான் எப்ப அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா, அல்லாஹ் எனது அடிமை அப்படின்னு சொன்னாண்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமாக்கிறோம் அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன, இறைவன் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், செய்து விடுவான். இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான், எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான், அதை செய்ய மாட்டான். எனவே உபூதியத் அப்தி என்ற அந்த அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றோம், அப்துஹு வ ரசூலுஹு, ரசூலுஹு அப்துஹு சொல்றோமா, அப்துஹு வ ரசூலுஹு சொல்றோமா, அப்து கொண்ட முதலாவது வார்த்தையை சொல்றோம். அப்ப அடிமை, இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் என்ன செய்யறான், மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தஆலா என்னது ரிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அப்துஹு ஜக்கரியா, ஜக்கரியா என்ற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அப்துஹு தனது அடிமை ஜக்கரியாவை, ஜக்கரியாவுக்கு இறைவன் செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல் அப்படின்றார். அது இறைவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான வார்த்தை இந்த அப்துங்கிற வார்த்தை. பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு தஆலா அழைக்கின்ற பொழுது கூட யா யுஹன்னாஸ் என்று அழைக்காமல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, எனக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் அழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, எனது அடிமைகளை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு உருவாகுதல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், எங்களுக்கு தந்துட மாட்டான். அடிமைத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு அடிபணிகிறோம் என்பது முழுமையாக வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனது அடிமை என்ற வார்த்தைக்கு நாம் முழுமையான பொருத்தமான ஒருவராக மாறுவோம். இதனால இஸ்லாம் வணக்க வழிபாட்டு, வணக்க வழிபாடுகளில் ஏனைய எல்லா மதங்களை விட மிக வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மதத்துக்குள்ள, இந்து மதத்துக்குள்ளேயோ ஏனைய மதத்துக்குள்ளேயோ நுழைந்து விட்டால் அங்கே நீங்கள் அதிகப்படியாக போனால் உச்சகட்ட வணக்கமாக நீங்கள் எதை பார்ப்பீங்க தெரியுமா, நேர்ச்சியை பார்ப்பீர்கள். எதை பார்ப்பீர்கள், நேர்ச்சி. அதைத்தான் நீங்க கூடுதலா பார்ப்பீங்க, விரதம் நேர்ச்சி இவைகளை தான் பார்ப்பீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு வணக்க வழிபாடு அல்ல, அந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒரு மாதிரி அல்ல. உதாரணமாக வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பட்டியல் போட சொன்னா, அல்லாவுக்கு நாங்கள் அடிமையாகின்ற முறைகள், அல்லாவுக்கு நாம் அடிமையாகின்ற முறைகள், எங்களிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், எங்கள்கிட்ட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் எது, இபாதத். அதனாலதான் எங்களை அக்கீதான ஒரு பகுதி என்ன, ஈமான் என்றது என்னது, உள்ளத்தால நம்புவது மட்டுமல்ல, வாயால் மொழிவது மட்டுமல்ல, செயலாலும் என்ன செய்யணும், வெளியே வந்தால்தான் அது ஈமான். வணக்க வழிபாடு வேறு, ஈமான் வேறு என்பதல்ல, ஈமானுக்கும் வணக்க வழிபாடுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு குறையோ அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும், குறையும் என்பது அர்த்தம். இப்ப நீங்க பார்க்கலாம் இஸ்லாத்துல இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அமைப்புல வணக்க வழிபாடுகள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு போடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதல், அதுபோல விக்கிரங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், நேர்ச்சை வைத்தல், அறுத்து பலியிடல், இப்படி என்ன செய்யலாம், ஒரு பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு என்ன, இபாதா, வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள். பல வகையாக இஸ்லாம் என்ன செய்து இந்த வணக்க வழிபாடுகளை சொல்லு. பல வகையா சொன்னது மட்டுமல்ல, தொழுகை என்று வந்தீங்கன்னு சொன்னால் ஐந்து நேர கடமையான தொழுகைகள், சுப, துஹர், அஸ்ர், மஹ்ரிப், இஷா, அதெல்லாம் வித்ர் தொழுகை, துஹா தொழுகை என்று பல வகையான கடமையான, சுன்னத்தான, நஃபிலான அப்படின்னு பல வகையான வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் என்ன செய்து அதுல சொல்லி காட்டுது. அந்த வணக்க வழிபாடு என்றது போய் நின்றுட்டு வர்றது மட்டுமா, அதுல எத்தனை அமல்கள் வச்சிருக்கலாம், கியாம், ருக்கு, சுஜூத், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது, சலாம் சொல்றது என்று பல வகையான விஷயங்கள் இஸ்லாம் என்ன செய்கிறது வைத்திருக்கிறது. இதெல்லாம் வணக்க வழிபாடு. நீங்க இந்த வணக்க வழிபாடுகள் எல்லா மதமும் சொல்கிறது என்றதோட நிறுத்திட கூடாது. திருச்சி எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு கிட்ட என்ன செய்யறாது, வணக்க வழிகால் விஷயத்துல யாருமே வர முடியாது. ஒரு அம்சம் நோன்பு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கடமையான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், ரமலான்ல பிடிக்கிற நோன்புகள், ரமலான் அல்லாத மாதங்களை பிடிக்கக்கூடிய நோன்புகள், நஃபிலான நோன்புகள், இப்படி என்று பல வகையில நீங்கள் பார்க்கலாம். அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்புடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அதுல பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இரண்டும் அம்சங்கள், இரண்டு அம்சங்களும் என்ன செய்கிறது உள்ளே அடங்குவது நம்ம பார்க்கிறோம். எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பல வகையான வணக்கங்கள், அதில் பல வகையான, ஒவ்வொரு வகையிலும் பல வகையான அம்சங்கள், அதிலும் பல அங்கங்களை கொண்ட வணக்கங்கள் எடுத்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன் இஸ்லாம் இப்படி பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு சில வணக்கங்கள் வந்து இயல்பிலேயே இலகுவாக செய்யலாம், இயல்பில என்ன செய்யலாம், இலகுவாக செய்யலாம். அல்லாஹு தஆலா மனித குணங்களை எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதனது ஒரு தொங்கலை நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கடைசி பகுதி எந்த எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும், அதனுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். உதாரணமாக எப்பொழுதுமே ஊதாரியாக என்ன சொல்றாங்க, அதாவது ஊதாரியாக இருப்பான்னு சொன்னாங்க, சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்கு அர்த்தம் இல்லாம. இவனுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க சொன்னா லேசாயிக்குமா கஷ்டமாயிக்குமா, அவனுக்கு மிச்சம் லேசாயிருக்கே, அவன் ஏற்கனவே ஊதாரியா தான் இருக்கிறான். நீங்கள் தர்மம் செய்யுங்க, நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவன் எல்லாத்தையும் செஞ்சிருவான், தர்மம் செய்து விடுவான். எனவே தர்மம் செய்யுங்கள் என்ற வணக்க வழிபாடு மட்டும் அவனை என்ன செஞ்சாரு, தீர்மானிச்சார். நல்ல இரக்க குணம் உள்ளவனாக இருப்பான். மன்னித்து விடுங்கள், விட்டுக் கொடுங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும், மிக 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 லேசாக இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள், ஒரு புட்டிவாதம் உள்ள ஒரு குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள், அவனுக்கு கஷ்டமாயிருக்குமா லேசா இருக்குமா, மிகவும் லேசா இருக்கும். ஏற்கனவே அவன் உறுதியா தான் என்ன செய்யறான், இருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்வது சொன்னால், அதற்கு நேரெதிரான ஒரு பகுதி இருக்கு. என்ன, ஒரு நல்ல ஒரு குடிவாதம் உள்ள ஒருவரிடத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தது என்பது லேசாக இருக்கும். அவருக்கு எது பிரச்சனையாக தெரியுமா, மற்றவர்களோடு இங்கிதமாக விட்டுக் கொடுத்து மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன், அவருடைய குணத்துடைய மறுபக்கம் அது, அதை வந்து நடுவுக்கு கொண்டு வர என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். அவருக்கு எது அதாவது எது முக்கியமான கவனம் அவர் செலுத்த வேண்டும், அதுலதான் மற்றவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அவர் பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதே போல இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்றது ஒரு இபாதத் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வணக்கங்கள்ல உண்டு. இந்த இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நளினக்கூடிய முடிவிற்கு இலகுவானது. ஆனா அவருக்கு எது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னா, கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே மக்களோட சிரிச்சு இங்கேதமா பழகிறவருக்கு இது கூடாது அப்படின்னு உடச்சு சொல்றது என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அவருக்குரிய இபாதத்தும் போராட்டமும் எது, அதுதான் அந்த நளின தன்மையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல இபாதத். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாது என்றால, சில நேரங்கள் இறக்கம் வராமல் இருக்கிறது என்னது, இபாதத்தா. குர்பானி கொடுக்கிற நேரத்தில் ஜீவகாருண்யம் என்று சொல்லலாமா, மிருகங்களோடு கருணை காட்டுங்கிறது கத்தியை வச்சு யோசிச்சு இருக்கலாது. அங்க என்ன செய்யணும், அறுக்கணும், அறுக்கிறது அங்க உனக்குள்ள கடமை. எனவே எல்லா இடத்துல நீங்க என்ன புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், தர்மம் செய்கின்ற ஊதாரி தன்மை உள்ளவன் தர்மம் செய்கிறவன் அவனுக்கு ஒரு இபாதத்தாது. ஆனா அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா, வீண்வரையும் செய்ய வேண்டாம் என்பது என்னது, மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். சிலரை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் வணக்க வழிபாடுகளுடைய பல்வகை தன்மைக்கான காரணங்கள். சிலரை நீங்க பார்க்கலாம் அஞ்சு நேரம் தொழுவுறத்துல கரெக்டா இருப்பாங்க, சுபகுக்கு தொழுகை முன் சப்புல அழகான முறை, காலையில வந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமோ அழகாக வந்திருப்பாங்க. எந்த எப்படி சுபகுக்கு இவ்வளவு அழகா ரெடி ஆகி வராங்க லெவல்ல இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, வட்டி எதுல இருப்பாரு, வட்டியில் ஈடுபட்டு கண்டிருப்பாரு. அது மாத்திர தர்மம், தான தர்மங்கள் அந்த பக்கம் போனா அது என்னது, எந்த பொது சேவையோ தனிப்பட்ட சேவை எதுவும் என்ன செய்யாது அங்க நடக்காது. அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு, மற்றவர்களை பத்தி குறை சொல்வதில் முதலாவது ஆளா என்ன செய்வாரு இருப்பாரு. ஆனா வணக்க வழிபாட்டுல எப்படி, அந்த மாதிரி ஒரு முன்மாதிரி அறிப்பாரு. இவர் ஓகே ஆயுது இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நஷ்டம் ஏற்படுத்துகின்ற இபாதத், நஷ்டம் ஏற்படுத்தாத இபாதத்தின். இஸ்லாத்துல ரெண்டு வகையான இபாதத்தை நீங்க பாக்கலாம், தொழிலா நஷ்டம் வராது உங்களுக்கு, நோம்பு பிடிச்சா நஷ்டம் வராது. அதே நேரம் ஹஜ்ஜி செஞ்சா நஷ்டம், நாட்டில இருந்து ஹஜ்ஜி செஞ்சா அதே விட பெரிய நஷ்டம் என்ன செய்யும் வரும். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் தொழுகையெல்லாம் சரியா இருந்து நீங்க பாக்கலாம், நாட்டில நல்லா தொழுறீங்க நல்ல முறையில வணங்குறீங்க, ஆனா ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்டா என்ன செஞ்சுவாரு, ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கட்டம் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50க்கு போற ஹஜ்ஜி செய்யற மாதிரி என்ன செய்வாரு, அந்த ஒரு ஃபீலிங்ல என்ன செய்வாரு, இருந்து கண்டிருப்பாரு, இருக்கிறா இல்லையா. அப்ப அவரால் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, ஒரு பொது சேவைக்கு கொடுக்க முடியவில்லை, இவருக்கு எது போராட்டம், அது போராட்டம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தான தர்மங்கள்ல தாராளமாக இருப்பாரு, ஆனா தொழுகைக்கு வர மாட்டார். சுபகு தொழுகை, நுகர் தொழுகை, அசர் தொழுகை, சுபகு தொழுகை கஷ்டம் விடுங்க, அசர் தொழுகைக்கு நுகர் தொழுகை மகரி திசை அது கூட என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவரால் இது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் ஒரு போராட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா வணக்கங்களையும் எங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நீ எல்லா வகையிலும் அடிமை என்று நிரூபிக்கப்படணும். ஒரு சில வணக்கங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில விளங்கும். சிலரை பாப்பீங்க அந்த இபாதத்துக்குள்ள நல்ல அறிவிப்பாங்க, அர்த்தம் விளங்குற இபாதத்துக்கள். ஜக்காத், ஜக்காத்துக்கு கொடுக்கறவன் இல்லாம கொடுக்காதவனு சேர்ந்து ஈடுபடுறானா இல்லையா, யார் ஜக்காத்து கொடுக்கணுமோ அவரை விட யார் கூடுதலா ஈடுபடுறாங்க ஜக்காத்துல, யாருக்கு கடமை இல்லையோ அவர் என்ன செய்யறாங்க, ஜக்காத்து சமுதாயத்துடைய ஒரு பொது விஷயம் சொல்லி இறங்கி செயல்படுறாங்களா இல்லையா, நல்ல விஷயம். ஏன் அவ்வளவு ஆர்வம், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சமுதாயத்துக்கு. என்ன அர்த்தம், சமுதாயத்துக்கு ரிலீஃப், சமுதாயத்துக்கு உதவி, அதுல ஈடுபாட்டின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவு எல்லாமே அதுல கிடைக்கும். அதனால ஜக்காத்துல கூடுதலாக இறங்கி ஈடுபடுவார்கள். இதே வேலையை பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எது சொல்ல மாட்டாங்க, என்னப்பா பள்ளிக்கு காணா, நீங்க ஜக்காத்து ஃபண்ட் கேட்டா 10 லட்சம் 20 லட்சம் தாரீங்க, ஆனா தொழுகைக்கு காணா அவர்கிட்ட சொல்ல மாட்டார், என்ன காரணம் சொல்ல மாட்டார். அதுல ஒரு கருத்து அவருக்கு விளங்கல, எதுல கருத்து விளங்குது, ஜக்காத்துல விளங்குது, அதே போல தான தர்மம் ஃபித்ரால விளங்குது, அதெல்லாம் காரணம் ஏன் விளங்குது, அதோட அர்த்தம் இருக்குது. சமுதாயத்துக்கு ஒரு அர்த்தம் புரிந்து கொள்றோம். இஸ்லாம் என்ன செய்ய வேண்டாம், உனக்கு புரிந்து சொல்கின்ற வணக்கம், உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய வணக்கம், ரெண்டு செஞ்சா தான் அடிமை. நான் உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறது. ஒருவர் வந்து ஒரு வேலைக்கு போற, ஒரு ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து 25,000 ரியால் செலவு, ஆனா வேலையெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு 20 முறை தோப்புக்கரணம் போடணும், அடுத்து வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். அப்படி வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். இதுல யாராவது அந்த தொழில் எடுக்க தயாராயிப்பா? தயாராக இருக்க மாட்டோம். ஆனா வேலை சிம்பிள், சும்மா சிரிச்சிருக்கிறது, அடுத்து தோப்புக்கரணம் போடுறது சிம்பிள். காலையில ரெடி ஆகி போய் தோப்புக்கரணம் போட்டோம்னா முடிஞ்சது. ஆனா யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்ல. காரணம் என்ன? 25,000 ஓகே, ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா வேலை செய்யறதுக்கு? ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வேலைக்கான 25,000 என்ன மென்டல் நினைப்பாங்களா இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துதான் ஆகும். புரியாம செய்ய மாட்டோம். ஆனா புரியாட்டியும் நீங்க செஞ்சா தான் அடிமை, புரியாது விட்டாலும் செய்தால்தான் அடிமை. ஹஜர்லாசோத முத்தமிடணும், ஏன்னு கேட்கக்கூடாது. முத்தமிடணும் அது அடிமைக்குரிய அடையாளம். ஏன்னு தெரிஞ்சா மட்டும்தான் செய்வேன் என்பது அடிமைக்குரிய அடையாளம் அல்ல. 7 முறை அப்படி சுத்தணும், 8 முறை சுத்த கூடாது, அது ஒரு அடிமைக்குரிய அடையாளம். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமையானவன் என்ன செய்வான்? சொன்னதெல்லாம் செய்வான். விளங்கிச்சோ விளங்க, சைல நீங்க 7 முறை ஓடுறீங்க, விளங்கிச்சோ விளங்கலையோ ஓடணும். அது இஸ்லாம் எங்களுக்கு, அது நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம். மத்த இடங்கள்ல எல்லாம் இஸ்லாம் நகத்தை வெட்டு என்று சொல்லுது, இங்க நகத்தை வெட்டாதே என்று. வெட்டினா இபாதத் என்னது? போயிடும். மத்த இடங்கள்ல எல்லாம் எனது முடி மொட்டை அடிக்கிறது அவ்வளவு நல்ல வேலை இல்லை, அங்க முட்டை அடிக்கிறதா மிகவும் சிறந்தது என்று இஸ்லாம் என்ன செய்து அந்த இடத்துல சொல்லி காட்டுது. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள் இரண்டையும் நீங்க என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் வணக்க வழிபாடு என்ன செய்யும் பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களை உடலாலும் நாம வணங்கணும் இறைவனை. எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சு கொள்ள இன்னொரு அம்சம், இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒருவர் ஒரு செய்தி எழுதுகிறார். என்ன சொன்னால், தொழுகை நோன்பு இவைகள்ல கூடுதலான ஈடுபாடு காட்டுவதற்கான ஒரு செய்தி போன்ற ஒரு வடிவத்தை அவருக்கு என்ன செய்யறார், இமாம் மாலிக் எழுதுறார். 5 நேரம் தொழுவது, சுன்னத் தொழுவது, இதெல்லாம் தாண்டி தொழுகையிலேயே அந்த நாளை என்ன செய்யறது, கழிக்கிறது, இது மாதிரி எழுதுறாரு. அப்ப இமாம் மாலிக் அவருக்கு பதில் எழுதுறாரு. எப்படி பதில் என்றா, கடமைகளை அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், கடமைகளை தாண்டி ஒரு மனிதன் ஒரு துறையில ஈடுபடுறானே அது மாதிரி ஒரு பதில் எழுதுறார். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு தொழுகையை திறந்து விட்டிருப்பான், அவர் அதுல என்ன செய்யட்டும், கூடுதலாக ஈடுபடட்டும். ஆனா சிலருக்கு அல்லாஹ் தொழுகை என்ன செஞ்சிருக்க மாட்டான், திறந்திருக்க மாட்டான், தர்மத்தை என்ன செஞ்சிருப்பான், திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா நோன்பை திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை தேடுதலையும் அதை பரப்புதலையும் என்ன செய்திருப்பான், திறந்து விட்டிருப்பான். அல்லாஹு தஆலா எனக்கு அதை என்ன செஞ்சுக்கிறான், திறந்து விட்டுக்கலாம். மாலிக் சொல்றாரு, அறிவை தேடுதலையும் அறிவை பரப்புதலையும் எனக்கு அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறார். எனவே உங்களை விட நான் சிறந்தவனும் அல்ல, என்னை விட நீங்க சிறந்தவரும் அல்ல. உங்களுக்கு எது திறக்கப்பட்டுச்சோ அந்த இபாதத்தில் என்ன செய்ய நீங்க இருங்க. எனக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறோ அதுல நான் என்ன செய்கிறேன், கூடுதலாக ஈடுபடுகிறேன் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். நீங்க என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், எல்லா வகையான இபாதத்துக்களை செய்வதோடு உங்களுக்கு ஒன்றில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருப்பான், ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருப்பான். அதுல இயல்பாக நீங்க ஈடுபடுவீர்கள், இயல்பாக ஈடுபடுவீர்கள். அதுல கூடுதலான கவனத்தை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்யறாங்க, உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதனால்தான் நம்ம ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், சில அறிஞர்களுடைய விவாதத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது, அருகில் நெருங்க முடியாத அளவுக்கான விவாதத்துக்கள் இருந்திருக்கு. அதுல குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் அவங்க காட்டிய கவனங்கள், நான் சொல்லல இங்க 5 நேர தொழுகை அது மட்டும் சொல்லல, 5 நேர தொழுகையை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் செஞ்சாகணும் கடமை. சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட கடமை மாதிரியான அம்சங்கள், கடமை அல்ல. அதான் முந்தி பின்னி தொழுகிறமே, அதெல்லாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வளமையாக இருக்க வேண்டிய விஷயம், வித்திர் வளமையாக இருக்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி நிறைய தொழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிஞருடைய வரலாறு பாருங்க, நான் சொன்ன அந்த படிமுறையை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1, வணக்க வழிபாடுடைய பல்வகை தன்மை, அது இஸ்லாத்துக்கே உரிய சிறப்பு. 2, அல்லாஹ் தஆலா இந்த பல்வகை தன்மையை நம்ம ஈடுபடணும், ஒன்றில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது, எல்லாம் வரணும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை மட்டும் திறந்து விடுவான், ஒன்றை மட்டும் என்ன செய்வான், திறந்து விட்டுவான். கூடுதலாக அவருக்கு ஈடுபட முடியுமா இருக்கும். அவர் என்ன செய்யணும், மற்றவைகளையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு இதுல கூடுதலாக என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும் என்பதை மா மாலிக் என்ன செய்யறாரு அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, சஃபி என்ற ஒரு அறிஞர் அறியப்பட்டார். இது நான் மூன்றாவது பகுதி. சஃபி அப்படின்னா என்ன, சஃபி என்று சொன்னா சப்போடு சம்பந்தப்பட்டவர் அர்த்தம். அந்த அறிஞர் அதுல பிரபலமான சஃபியன்னே அவருக்கு புனைப்பேர். அவர் வந்து கொஞ்சம் பள்ளிக்கு தானாக தனியே வந்து கொள்ள முடியாத நபர், தானாக தனியே வந்து கொள்ள முடியாத ஒரு நபர். அப்ப அவர்கிட்ட பலர் கேட்கிறாங்க, இந்த வழியோடு நீங்க வரணுமா, உங்களுக்கு தான் சலுகை இருக்குதேன். அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் சொன்னால், அதானுக்குரிய நேரம் வந்து தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு இல்லம் சஜிதூன், அதான் சொல்லப்பட்டு என்னைய சப்புல நீங்க காணலேன்னா என்னைய கபர்ல வந்து பாருங்க. அதான் சொல்லப்பட்டு என்னை சப்பில் நீங்கள் காணவில்லை என்றால் என்னை கபரிலே வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு, சொல்லுங்க எனக்கு என்ன செய்யாது, என்றைக்கும் நான் அதை பிந்த நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த அறிஞர் சஃபி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் என்றைக்கும் அந்த சப்போடு வாழ்ந்தவர் என்பதற்காக அறியப்பட்டார். இப்படி ஒரு கவனம் இருக்குது, மிக கஷ்டமான ஒரு கவனம் தான். எல்லோருக்கும் இதே கவனத்தை எடுக்க முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல்லான சிலருக்கு என்ன செஞ்சிருவான், அந்த தொழுகையில் உள்ள அந்த கவனத்தை அல்லாஹுத்தால திறந்து கொடுத்துருவான், திறந்தன செஞ்சிருவான் கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதை நம்ம வந்து சொல்லலாமா, நம்ம ஒரு வார்த்தைக்காவது சொல்ல முடியும் இந்த வார்த்தையை, இல்லம் தஜிதூனி ஃபிஸ்தம் ஃபத்லுபூனி ஃபில் கபர், என்னை வந்து சப்புல காணலனா கபர்ல பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை செஞ்சாரு அவர் எடுத்தார். இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், இப்படி பலர் இருந்திருக்கிறாங்க அந்தந்த விஷயத்துல கவனம் எடுத்தாங்க. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் தர்மத்தில் பிரபல்யமானவர். தர்மம் என்றால் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அதில் அறியப்பட்டவர். எந்த அளவுக்கு அவர் தர்மத்தில் மிகவும் விளக்கமுள்ளவராக இருந்தார் சொன்னால், ஒரு முறை அவர் ரெண்டு தீனாரோ மூன்று தீனாரோ தர்மம் செய்யறார். தர்மம் செய்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, இவருக்கே நீங்க கொடுத்தீங்க, இவர் எதை எடுத்தாலும் பொறிச்சுதான் சாப்பிடுவார். அப்படி எப்படி எங்க சமுதாயத்தில் இருப்பாங்க, யாருக்கா உதவி செஞ்சுட்டு போன இடத்துல இடையில போய் குறுக்கிட்டது நாலு விஷயத்தை சொல்லி அதை இல்லாம ஆக்கி விடுறது, அத இல்லாமல் ஆக்கி விடுறது. இவருக்கே குடுக்கறீங்க, இவர் எடுத்தாலும் பொறிச்சுதான் சாப்பிடுவாரு. அப்ப இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் உடனே அதை கேட்டு மாறுறவராக இருக்கல, அவர் என்ன சொன்னாரண்டா, அப்படியா நம்ம கொஞ்சம் கூட கொடுத்திருக்கணும், இது போதாதே அவருக்கு என்ன, இப்படி அப்படி நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதை விட கொஞ்சம் கூட கொடுத்திருக்கணுமே, இது போதாம் போயிருமே அப்படின்ற வார்த்தை அவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு. இது எதை காட்டுது, எவருடைய வார்த்தைகள் மூலம் தர்மத்துல நியாயம் செஞ்சிடக்கூடாது. சரியான ஆளுக்கு தர்மம் செய்கிறேன்னா அது முக்கியம், ஆனா எவருடைய வார்த்தைக்குன்னு அதுல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பிந்தக் கூடாது என்பது அவர்கள் கவனமாக இருந்தார். ஒவ்வொருவரும் அறிவில் அறியப்பட்டவர்கள். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், நம்ம அவருடைய அறிவு சம்பந்தமாக நிறைய நம்ம படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், படிப்புடைய ஆர்வம் காரணமாக வறுமையிட உச்சகட்டத்தில் நாங்கள் எப்படி படித்தோம்னு ஒரு விஷயம் சொல்றார். அதாவது லப்தத்துல் கபீத் என்ற நூல் அவர் சொல்றார், ஒரு ஈரலின் துடிப்பு என்ற நூல்ல என்ன சொல்றாருண்டா, காய்ந்த சிலர் ரொட்டிகள் இருக்கிறேன், ரொட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் ஆற்றோரத்துல உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். அப்பசரமா போய் அங்க போய் படிக்கிற மட்டும் சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரொட்டியுடைய தன்மை எப்படி இருக்கு எங்க வரமே சொல்றாரு, அதுல ஒரு ஒரு துண்டை நம்ம வாயில போட்டோம்னா தண்ணி குடிக்காம தொண்டையை தாண்டி இறங்காது, தண்ணி ஊற்றாமல் தொண்டையை தாண்டி என்ன செய்யாது, அது இறங்காது. ஆனாலும் லஜ்ஜத்து தலம் அறிவை தேடுகின்ற இன்பம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சது, ஒன்றும் இல்லாம அறிவை தேடுகின்ற இன்பம் ஒன்றும் இல்லாமல் ஆட்சியை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக அறிவை தேடுகின்ற இன்பத்தை நீங்க பார்க்கணும்டா, இன்றைக்கு ஸ்கூல் போய் படிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுடைய இன்பத்தை இதையும் பாத்தீங்கன்னா விளங்கிடும். அங்க அறிவை தேடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வர்ற பாடு அவங்க விடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும், அவர்கள் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு படுற பாடும் எதை சொல்லுது தெரியுமா, அந்த அறிவுடைய இன்பம் என்ன செய்யல உள்ளத்துக்குள்ள ஏறவில்லை, உள்ளத்துக்குள்ள என்ன செய்யல ஏறவில்லை, கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் அந்த லெவலில் தான் அவர்கள் என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றையுடைய அறிவு தேடல் மார்க்க அறிவு தேடல் இன்பமாக வந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று என்ன பார்க்கிறோம் அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கு, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும், அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை சொல்லுவார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், மன் அக்தர ஷைன் குதிம பிஹி, யார் ஒன்றை கூடுதலாக ஒன்றில் ஈடுபடுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு அதை கொண்டுதான் என்ன செய்யும் இருக்கும். பகிரங்கமாகவா தனியாகவான்றதல்ல, நீங்க பகிரங்கமாக நல்லவராக இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையில மோசமானவராக இருந்தால் உங்களுக்கு சத்தம் எது, அதுதான் உங்களோட முடிவு. அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமாவிலேயே இருந்த ஒருவர் பஸ்ல சினிமா சீடியோட மரணிச்ச வரலாற்றை பாக்குறோம், கையில என்னது சினிமா சீடி, அதோட என்னது அவருடைய மரணம். காரணம் என்ன, அவர் அதுலதான் என்ன செஞ்சாரு இருந்தாரு, அதுல என்ன செஞ்சாரு மரணித்து விட்டார். நீங்க எதுல கூடுதலாக ஈடுபடுறீங்களோ குத்திமபி அவர் கொண்டு அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், ஹத்தம் பண்ணுவான். வெளி உலகத்துல எப்படி இருந்தீங்க என்பது தெரியாது, ஆனா அல்லாஹ் ஒருத்தருக்கு எது தெரியும், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தீங்கன்னு சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதில் கூடுதலான ஈடுபாட்டை வணக்க வழிபாடுகள் தந்திருக்கிறான் என்கின்ற இந்த பகுதி. அந்த அந்த இபாதத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் ஏனையவைகளை புறக்கணிச்சிடக்கூடாது, அவைகளில் கூடுதலான ஈடுபாடும் அவைகளில் ஒரு பேலன்ஸான ஈடுபாடும் இதுல என்ன செஞ்சிடணும், அதிகமாகவும் நாங்கள் ஈடுபட பழக வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், ஒரு தௌஃபிக் செய்ய வாய்ப்பு. அன்புள்ள சகோதரர்களை, வரலாற்றில் பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகள் வந்தா உபை இப்னு கஅப் அதாவது ரதி அல்லாஹுனுடைய செய்தியில வரும், ரமலானுடைய இறுதி பத்தில உபை காணாம போயிடுவாரு அப்படின்னு, ரமலான் இறுதி பத்தில காணாமல் போய்விடுவார் என்ற ஒரு செய்தி வரும். அப்படின்னா என்ன, இபாதத்தை தொழுவிச்சுக்கிட்டு இருப்பாரு மக்களுக்கு, உபை இப்னு கஅப் வந்து மக்களுக்கு தொழுவிக்கிறவர், ரமலான் இறுதி பத்தில காணாம போயிடுவார்னா என்ன, தொழுவிக்கிறது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஈடுபட மாட்டார். தொழுவிக்கிறவருக்கு ஒரு கடமைக்கு என்ன, எவ்வளவு நீட்டி சொல்லுதாலும் பின்னால் உள்ளவர் என்ன செய்யணும், அவதானிச்சுக்கணும், நோயாளி இருக்கிறாரா, பிள்ளைகளோட சத்தம் கேட்குதா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அவரது வணக்க வழிபாடுக்கு டிஸ்டர்ப் ஆக இருக்கும், அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தனியே போய் வணங்க ஆரம்பித்தார் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, அதே போல அதாவது அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்முத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வணக்கத்துக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு பெண்மணி, வணக்கத்துல கூடுதலாக ஈடுபட்ட ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுடைய அந்த ஆர்வம் இருந்து சொன்னால், ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்தார், உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா நிறைய உணவுகளை அது இதெல்லாம் அனுப்பிக்கின்றிருந்தார், நோய் முடிஞ்சன எதுவுமே அனுப்பல. அப்ப அவர் கேட்டாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு, நோய் உங்கள்ட்ட இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பும் ரஹமத்தும் உங்களுக்கு என்ன செய்தது இருந்தது, அதுல நாங்க எங்களுக்கு அது கிடைக்கிற மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சோம் அப்படி செய்தோம், இப்ப அது உங்களுக்கு என்ன இல்ல, நீங்க தேடிதான் அது இப்ப என்ன செய்யும் வரும், அதனால நாங்கள் என்ன செய்தோம் நிறுத்தி கொண்டோம் அப்படின்னால், ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களிலும் அல்லாஹுடைய ரஹமத்தும் மகபிரத்தும் எனக்கு வராதா என்று இருந்த பெண்கள். இந்த உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹாவோட என்ன செய்வாங்கடா, சில பெண்கள் சேர்ந்து கொள்வார்கள் தொழுவதற்காக, வணக்க வழிபாடுகளுக்காக சேர்ந்து கொள்வார்கள். எதற்காக சேர்ந்து கொள்றாங்க சொன்னா, அவர்களை பார்த்து நாங்களும் தொடர்ந்து என்ன செய்யணும் செய்யணும் என்பதற்காக, அது அவர்களோடு சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த அதாவது சலபு சாலிகள் இபாதத்தை எப்படி அனுபவித்தாங்க என்பதற்கான ஒரு ஆதாரம். இன்னொரு அம்சம், இது நீங்க மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பல்வகைமே அதில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பகுதியை தந்திருப்பான், நம்ம கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்ற பகுதி. நான்காவது, இபாதத்துடைய இன்பம் என்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய உரைகளை இபாதத்தும் அதன் இன்பமும் உண்டு. இன்னும் நான் நினைக்கிறேன் எனது பார்வையில் ஒரு 75% என்ன இன்பம்னு தெரியாது, என்ன இபாதத்தையும் இன்பமும் என்றாங்க, நம்ம துன்பம் தானே அடையிற, நிறைய இன்பம் நம்மளுக்கு வந்த உண்மை அது திறந்து மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் நிறைய பேர் இபாதத்தும் இன்பமும் என்ற தலைப்புல இன்னும் அந்த இன்பம் என்ன செய்யல சொல்லுங்கள், அது அப்படி நம்ம நினைச்சிக்கலாம் ஆயிருக்கும் அப்படி என்றுதான் நினைச்சுக்கிறாங்களே தவிர, இன்பம் அடைஞ்சா எப்படி இருக்கும், இன்பம் அடைந்தால் எப்படி இருக்கும், தொழுகையில சலாம் கொடுத்த உடனே ஆள் கடைசி செப்பில் இருக்கிறார், பிழை இல்ல அவருடைய தேவையில் அவர் போகலாம், ஆனால் ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டு மாதிரி வேகமா போறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, என்ன காரணம், இன்பம் இருந்தா போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இன்பம் இல்ல. அவர்கள் நன்மையான விஷயங்களில் வேகமாக இருந்து கொள்வார்கள், நம்ம வேகமாக இருந்து கொள்றோமா இல்லை, அப்ப இது எதை காட்டுதல் சொன்னால் இன்னும் காணல இன்பம் என்ற பகுதி நம்ம காணல. ஒரு அறிஞர், நான் இதுல இதை சொல்லிக் கொள்ள வேண்டும், எப்ப பார்த்தாலும் ஒரு அறிஞர் ஒரு இமாம் சொன்னார், தலவு சாலன்கள் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சில விமர்சனம் செய்திருந்தாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் இல்லையா, எல்லா இமாம்களுடைய இதாலையா போகுதுண்டு. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த விஷயங்களை தெரிந்த நாம் அதை நடைமுறைப்படுத்துவதில் போராட்டத்தை பத்தி தான் என்ன செய்யறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எது மிக முக்கியம், அனுபவம். அனுபவத்துக்கு நம்ம உள்ள காலத்தில் அனுபவத்தை எடுத்தா எப்படி இருக்கும், எடுக்க முடியாது. யாரை எடுக்கணும், இந்த அனுபவத்தில் யார் வெற்றி கண்டார்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை எடுக்க வேண்டும். தவிர இங்க சட்டத்தை எடுக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யல, நாங்களும் உட்படுத்தவில்லை. குர்ஆன் சொன்னாய் எங்களுக்கு வேற எதுவும் என்னது மார்க்கம் இல்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இபாதத்தில் நான் 20 வருடம் போராடி இருக்கிறேன். எப்படி 20 வருடம் இபாதத்து செய்யற போராடி, 20 வருஷம் 5 நேரம் தொழணும், சுண்ணத்து தொழணும், 5 நேரம் தொழணும்ன்றது போராட்டம் இருந்தோ இல்லையா, எப்படி என்ன மற்ற விஷயங்களை நான் தொழணும், நோம்பு பிடிக்கிற அது செய்யணும் செய்யணும் போராடி இருக்கிறேன். இபாதத்து இஸ்ரீனசனம், 20 வருடங்கள் இபாதத்திலே நான் இன்பம் கண்டிருக்கிறேன். எத்தனை வருட போராட்டம், 20 வருட போராட்டம். எத்தனை வருட இன்பம், 20 வருட. ஒரு குழந்தை உங்களுக்கு இருந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீங்க படுற பாடு, இன்பம் அடைகிறீங்களா இல்ல, கவலையோட எப்ப இருக்கு எதிர்காலத்தில் என்ன ஆக போகுதோ, இந்த கவலை தான் முதலாவது இருக்கும். அவ என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது இருந்து கேட்டு வைக்கும். என்றைக்கு அந்த குழந்தையை பற்றிய ஒரு நல்ல செய்தி, ஒரு 18-20 வயசுல ஓகே அப்படின்ற செய்தி உங்களுக்கு வருதோ, அண்டையில என்ன செய்யும், ஒரு பெருமூச்சு உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பாவங்களை ஒரு மனிதனுடைய கவலையால் மன்னிப்பதிலேயே குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுறானே கவலை அதுதான் கூட மன்னிக்கிறான் அப்படின்னு. கூடுதலா என்ன மன்னிக்கிறது, இல்ல குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுற கவலை இருக்குது அதுலதான் அல்லாஹு தஆலா கூடுதலாக என்ன செய்கிறார், பாவங்களை மன்னிக்கிறான் ஹம் அந்த குழந்தைகள் மீது உள்ள கவனம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் இல்லாமல் இன்பம் இல்லை, போராட்டம் இல்லாம இன்பம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, நீங்க இபாதத்துல போராட்டம் கொடுக்கறீங்களான்னு பாருங்க, உண்மையிலே நம்ம இபாதத்துல போராடுறோமா இல்லை, இபாதத்துல போராடுறோமா இல்லை. அதுல பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். உபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது எப்படின்னு நான் இப்ப ஒரு தலைப்பு பேசணும், அது கூடுதலா போகும். எப்படி சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு இலகுவான வழிமுறை அப்படின்னு சீரியல் போட்டோம்னா மக்கள்கிட்ட வேகமாக போகும். ஏன் எல்லாரும் இப்ப எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா அதான் சொன்னே அப்படி ஆட்டோமேட்டிக்கலி பள்ளியில வந்து விழுந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம், இந்த எலும்பி பல்லு விளக்கி முகத்த கழுவி உருவெடுத்து இது எவ்வளவு பெரிய வேலை. அது வந்து மக்களுக்கு போராட்டம், இலகுவாக பள்ளிக்கு போறது எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா எதுவுமே நடக்காம பள்ளிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, தத்த ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜை, அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கையை விட்டு விலகும் என்றார். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்கள் எலும்புவார்கள் சொல்லல, எலும்புவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லாததுக்கு காரணம் சத்த ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜ, அந்த படுக்கையை விட்டு விலகிற முஜாஃபா தெரிகிற போராட்டத்தால் அந்த போராட்டத்துலதான் இன்பம் என்ன செய்யும் எப்பயும் இருக்கும். போராட்டம் இல்லாம ஒரு இன்பம் நீங்க அடையணும் ஒரு வணக்க வழிபாட்டில் நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அது நடக்கவே ஆகும். இந்த உலகத்துல எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இயல்பாக செய்கின்ற ஒரு அருளையும் தந்திருப்பா, போராடுவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருப்பான் வைத்திருப்பான். உங்கள நீங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அல்லாஹ் இயல்பாக தந்திருப்பான். அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் திறந்தது, அதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு திறந்து தந்தது. அதுதான் மற்றவைகள் எல்லாம் நீங்க எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், போராடித்தான் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. எனவே இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராட்டம் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியும் என்று செய்து விட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். இந்த 8:45 இருக்குது சரியா, போராட்டம் இல்லாமல் எதையும் அடைந்து கொள்ள முடியும் என்று நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க மனதில் பதிய வைத்துக் கொண்டு சொன்னார், ரமலானுடைய இதற்குள்ள நுழைகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, பேரார்வம். அந்த எல்லா ஆர்வத்தையும் முதலா ரமணாலே முடிச்சிட வேண்டாம் என்பதுதான் வேண்டுகோள். எப்படி, ஏன், என்ன காரணம் சொன்னால், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலான்ல ஒரு குர்ஆன முடிப்போமா கேட்டா அவங்க மனசு என்ன சொல்லுமெண்டா, உண்டெல்லாம் போதாது, இன்ஷாலா இந்த ரமலான்ல 3 முறை முடிக்கிறோம் அப்படித்தான் நீங்க இருப்பீங்க சரியா. இந்த ரமலான்ல 3 முறை முடிக்கிறோம் குர்ஆன் எடுத்து முதலா ரமலான்ல அந்த 3 முறை முடிக்கணும்டா, 3 முறை ஓதிடணுமே எப்படியோ முதலா ரமலான்ல முடிச்சு ஒரு 10 சூரா அடுத்த நாளைக்கு மிஞ்சிருக்கு அதை சேர்த்து முடிச்சிருவீங்க. 2வது நாள் 3வது நாள் வந்து இல்ல, 3 சரி வராது, நம்ம 1 போதும். எப்படி, 1 முறை குர்ஆன் முடிப்போம், நம்ம விளங்கித்தானே ஓதணும், 3 நாளைக்கு குறை ஓதக்கூடாது ஞாபகம் வந்து நீங்க அப்படி இடத்துக்கு வருவீங்க. 5வது நாள் போகிற நேரத்தில் எப்படி வரும் சொன்னால், இந்த புதிய ஒரு சிஸ்டம் போட்டிருந்தாங்களே தொழுகைக்கு போறோம் இவ்வளவு 2 பக்கம் அப்படி என்ன ஓதணும்னு சொல்லி அதை முதலாவது 2 தாள் ஓதுவோம் அப்படின்னு அதுக்கு வருவீங்க. இப்படியே தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு பத்தாவது நாளை என்ன முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு எப்படியா குரான் ஓதிடணும், குரான் ஓதாம ரமலான் கழிக்கிறது நல்லது இல்லை, இப்படி வரக்குள்ள என்ன ஆகுறது பெரிய கவலையான விஷயம். அல்லாஹ் ரமலாண்ட ஆரம்ப பத்துல நன்மை கூட வைக்கல, கடைசி பத்துல, கடைசி பத்துல கொஞ்சம் பேர் காணாம போயிடுறான். ஆர்வம் எல்லாம் இருபதோட முடிஞ்சு கடைசி பத்துல இல்ல, எங்க இருக்கிறாங்க எல்லாம் வெளியே மார்க்கெட்ல உடுப்பு வாங்குறதுல. இந்த லெவலுக்கு ஆகி விட்டால் உடுப்பு வாங்குற தவறுன்னு சொல்ல வரல, ஆனா அங்க போய் தகச்சத்தோடு நிக்க கூடாது. அங்க போய் விட்டோம் சொன்னால், கடைசி பத்துல அங்க போயிட்டோம்டா, முக்கியமான பத்துல நம்மளை விட்டு என்ன செஞ்சது போய் விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடாது விட்டால் ஒரு நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியாக செய்துவிட முடியாது. அப்படி என்றால் ஒரு சில விஷயங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் உபதேசமாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்கிறேன், குறிப்பிடுகிறேன். அவைகளை கடைபிடித்தால் நம்மளோட சுமையும் பாரமும் குறையும். அதுல முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன, முயற்சி என்ற ஒரு பகுதி கடைசி வரைக்கும் இருக்கணும். லேசா மட்டும் நடக்கும்னு நீங்க நினைக்க கூடாது, லேசாக மட்டும் நடக்கும்னு நினைக்க கூடாது. இது ஆள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளணும். போராட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும், எல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராட்டம் ஒன்று இருக்கு. சிலர் கேட்கிறார்கள், ரமலான்ல சைத்தான் விலங்கிடப்படுவான் வருது, ஆனா அங்கதான் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ரமலான்ல சைத்தான் விலங்கிடப்படுவான் வருது, அல்லாஹுவாலம் சைத்தான் விலங்கிடப்படுவான் ஹதீஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனோட ஒரு சைத்தான் என்ன செஞ்சுக்கிறான், அடைக்கப்பட்டிருக்கான் கெட்ட விஷயங்களை ஏவுகிற அமைப்புல. ஒரு மலக்கு என்ன செய்யறாரு, நல்ல விஷயங்களை ஏவுகிறார். இது நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த செய்தியை அது குறிக்கல, இதன செயல குறிக்கல. பொதுவாக சைத்தான்கள் என்று மனிதர்களோடு படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்களே, அவர்களை தான் இந்த செய்தி என்ன செய்து இது குறிக்கிறது. அவரவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், அவரவர்களுக்குரிய தூண்டுகளை கொடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை எதன செயலது, ஒவ்வொருவரோடு படைக்கப்பட்ட சைத்தானை இந்த செய்தி குறிக்கவில்லை. அன்புள்ள, எனவே போராட்டம் எதிரி இருக்கிறது தெரிஞ்சா தானே போராடுவோம். எதிரி இருக்கிறார், விலங்கிடப்படல, நீங்க என்ன செய்ய, விலங்கிடப்பட்ட என்ன செய்ய வேண்டாம், நினைத்துக் கொள்ள வேண்டாம். போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம், அது இருந்தே ஆகும். இரண்டாவது அம்சம் அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு உபதேசம், எல்லா விதமான சோசியல் மீடியாக்களை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. அது மிக முக்கியமாக இந்த ரமலான்ல செய்ய வேண்டிய விஷயம். யாருக்கு இன்றி அமையாத விஷயங்கள் என்று இருக்கிறதோ, தொழில் ரீதியாக இருக்கும், இருந்தே ஆக பாருங்க, இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற சில இடங்கள் இருக்கு, அந்த கட்டங்களில் தவிர நீங்கள் அதில் என்ன செய்ய வேண்டாம், ஈடுபட வேண்டாம். ஈடுபட நல்லதோ கெட்டதோ, எல்லா நல்லதையும் செய்யணும் கடமை இஸ்லாமியர்களுக்கு சொல்லவும் இல்லை, எல்லா நல்லதையும் மற்றவனுக்கு பரப்புங்க இஸ்லாம் சொல்லவும் இல்லை. நம்மது நல்லதை முதலாவது என்ன செய்யணும், நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க என்ன முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆள் மனதில் பதிய வைக்கிறது, இந்த சோசியல் மீடியாக்கள் பொது மீடியாக்கள்ல நாங்கள் பங்கு, இந்த ரமலானுடைய கால பகுதியில கூடுதலான தொடர்பை விட்டு வெளியாகும், அறிவிச்சுட்டு வெளியாகுங்க. ஏன் போனாலும் ஒரு கேள்வி இடையில வந்து விளக்கம் சொல்லி அதுக்குள்ள போயிருவீங்க. அதனால ரமலானுக்கு முந்தைய என்ன செய்யுங்க, அறிவிச்சு விடு, நான் இந்த ரமலான் என்ன செய்ய போகிறேன், இப்படி அதையும் சொல்லிடுவான், நான் என்னென்ன ஐடியா எல்லாம் பண்ணிக்கிறேன், நிறைய சொல்லணும், நிறைய ஓதணும், என்னென்ன குருவானும் அந்த நன்மைகள் அங்க போட்டுறாம நம்ம என்ன செஞ்சோம், நான் இந்த பையனை ரமலான்ல என்ன செய்யல, சோசியல் மீடியாக்களும் கொஞ்சம் தூரமாக நினைத்திருக்கிறேன் என்ற வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி அப்படி என்று சொல்லி நீங்க கொஞ்சம் அவைகள் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான நஷ்டம் வரப்போறது கிடையாது, தொழில் ரீதியாக உள்ளதை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்க வெளியே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லைஃப்ல ஹாஃப் டே நம்ம ஒண்ணும் இல்லாம கழிச்சிக்கிறோம், அதுதான் போயிருக்கும், பெரும்பாலும் அதுலதான் போயிருக்கும். இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, ரமலான்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பக்கம் குர்ஆன் ஓதுறதுக்குரிய டைம் உங்களுக்கு என்ன செஞ்சு அதுல கிடைச்சிடும். இதெல்லாம் இதெல்லாம் காலம் போகுது. இதை நீங்க அதாவது அந்த கிபிலாலேருந்து நம்ம வெளியே வந்துடணும், கிபிலத்து ஷைத்தான் வணங்கிட்டா ரமலானுடைய கால பகுதியில வெளியே வந்துடும். சிலர் செய்யற வேற நல்ல விஷயம் தான், ரமலானுடைய கால பகுதியில டிவியை நம்ம போட்டுருவோம் இடத்துக்காக வேண்டி, அதை பொட்டியில போட்டு எடுத்து ஒசக்க வச்சிருக்கிறது மேலுக்கு, மேல் பகுதியில வச்சாச்சு. ஆனா கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒரு காலத்துக்கு ஓகே, இப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர்ல கையில இருக்கு, இதான் முதலாவது அங்க வைக்கணும், இதெல்லாம் கையில உட்காந்துச்சு. அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்சவரை இறக்கி வைத்து மறுபடியும் செஞ்சது கொண்டு வைத்து விடுவது, அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒதுக்குதல் வேலைகள் நம்ம சோசியல் மீடியாக்கள்ல குறைச்சு, நம்மளுக்கு இன்றியமையாத விஷயங்களை தவிர மற்றபடி குறைத்து விடுவது என்பது என்னோட நேரங்கள் என்ன செய்யும், எங்களுக்கு வீண கவனம் கவனத்து சேதல விட்டு இல்லாமல் ஆக்கும். இரண்டு, மூன்றாவது சகோதரர்களே, ரமலான் என்பது உணவு குறைக்கின்ற மாதம், உணவு நிறைக்கின்ற மாதம் அல்ல. ஆனால் நீங்க அதாவது ரமலானுடைய மபஹர் வெளி உலகத்துக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கேன்னா, முஸ்லீம் அல்லாத சமுதாயத்துக்கு நல்லா சாப்பிடலாம் இந்த மாசத்துலதான், அப்படி எதுதான் போய் சேர்ந்திருக்கிறது, நீங்கள் மறக்கவே தான் மறக்க மாட்டீங்க. நினைச்சு பாருங்க, எதை எடுத்தாலும் சரி ரமலான் என்பது முஸ்லிம்கள் வந்து பசித்திருக்கிற நேரம் என்பது அவங்களுக்கு தெரிந்தாலும், ஆனா அவங்க உள்ளத்துல எது ஏற்பட்டிருந்தா இப்படி சகர் செஞ்சா, இப்படி நோம்பு தொடர்ந்தா பகல் சாப்பாடு தேவை கிடையாது என்ற மாதிரியான ஒரு பதிவு என்ன செய்து போய் சேர்ற அளவுக்கு நமது உணவு அந்த நடைமுறைகள் ரமலான்ல இருப்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வரக்கத்துக்காக சகர் செய்யுங்கள் ரசூலுல்லாஹி சொன்னார். தசஹரூ பரக்கா, சகர் செய்யுங்கள், சகர் செய்வது பரக்கத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தசஹரூ ஃபின்னல் யஹூது லா யதசஹரூ, சகர் செய்யுங்கள், யூதர்கள் சகர் செய்ய மாட்டாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரக்கத்துக்காக சொன்னார்களே தவிர அங்கே ஒரு சுன்னா மீறுவதற்காக சொல்லல, ஒரு சுன்னாவை மீறி. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற ரமலானுடைய காலத்துல பெற்றோர்கள் ஒரு பழக்கம் பழக்கி இருந்தாங்க, அதான் சொல்ற நேரத்தில் தண்ணியை தூக்கிட்டு தெரிவாங்க. நீ கொஞ்சம் குடிச்சிரு, நீ கொஞ்சம் குடிச்சிரு, நீ கொஞ்சம் குடிச்சிரு, ஏன் இதான் உனக்கு கடைசி மெடல், இதுக்கு பின்னால் என்னது அதான், அதுக்கு பிறகு தண்ணியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபக்குவத்து, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியே குடிச்சிருங்க என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்படி சஹாபாக்கள் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க என்ன சிலர் என்ன செய்வாங்க, சமைக்க சொல்லுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நான் சமைக்க சொன்னதெல்லாம் இந்த சஹருடைய வரக்கத்துக்காகத்தான் என்று இபாதத்தாக பார்த்தார்களே தவிர, இதை எப்படி பார்க்கணும், சாதாரண ஒரு மனிதன் உண்ணக்கூடியவனாவில் முடிச்சுக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு இதை ஆக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு உணவு பெண்களுக்கு இபாதத்துக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லாத அளவுக்கு ஆக்கிறாங்க. அவங்க 12 மணிக்கு எழும்பிடுறாங்க, தகஜதுக்கெல்லாம் இல்ல, இவருக்கு சூடா சாப்பாடு வேணும் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர்கள் எழும்பி அதுல சமைத்து போடுவதில் தவறு சொல்லல. ஆனால் கணவன் மனைவிக்கு டைம் கொடுத்து, அதே போல மனைவி கணவனுக்கு டைம் கொடுத்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இரவுல நடந்து கொண்டார்களே, புகாரில் பதியப்பட்டிருக்குது. என்னது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நடந்த சம்பவம் என்ன, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரது மனைவி, அவரது வேலைக்காரர், இவங்க எப்படி தொழுவாங்கடா இரவுல, இரவுல 6 மணி நேரத்தில் ஒருவர் தொழுது முடிச்சிருவாங்க, அதுக்கு பின்னால மனைவி எழுப்பிட்டுருவாங்க, மனுவை தொழுது முடிப்பா, அதுக்கு பின்னால வேலைக்காரர், அதாவது இப்படி ஒரு தர்த்தீப்ல என்ன செய்யும் நடக்கும், வீடு இரவு முழுதும் தொழுகை என்ன செஞ்சிடும் நடந்திருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்காங்க, மனைவிக்கு உதவி கணவனுக்கு உதவி என்ற வணக்க வழிபாடு இருக்கு. ஆனா எப்படி நடக்குது உணவு, அது மாத்திரமல்ல இஃப்தாருடைய நேரம் என்று பாத்தீங்கன்னா சொன்னால், அதுக்கு பிறகு என்னது, அது சாப்பிட்டு முடிந்த பின்னால சிலர் வாஜிப் மாதிரி ராவு இரவு சாப்பிடல என்றது. ஆனா மகரிபுக்கு என்னது, மகரிப் என்பது இரவு சாப்பாடு தான் மறந்து அதையும் சாப்பிட்டு அதுக்கு பின்னால அராவி சொல்ல முடியாது, சுஜூதுக்கு போக முடியாது. இந்த லெவல்ல ஒரு இப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை, இஸ்லாமிய நடைமுறையும் இல்லை, இது சுன்னா, இது சிலை. இதை எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யறாங்க இல்ல, கேட்கிறார்கள் இல்லை. இந்த நடைமுறை நம்மகிட்ட என்ன செய்யணும், குறைய வேண்டும். வெளி உலகத்துக்கு இது பசியுடைய பசிக்கின்ற மாதமே தவிர ருசிக்கின்ற மாதம் என்ன செய்யக்கூடாது. போய் சேருகின்ற அந்த மலகர் நல்ல ஒரு மலகர் அல்ல, ரமலானுக்கு நல்ல ஒரு பெயர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மலகர் அல்ல. இது சஹாபாக்கள் நடைமுறையில இருக்கும். இது ஒரு 3. 4வது அம்சம் ரமலானுடைய விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னொரு அம்சம் தூக்கம். நிறைய பேருக்கு நோன்பு பிடிச்சதே தெரியாது, ஏன் அசரு கிளம்பி குஹர அசரே ஜம்மு செஞ்சிருக்காரு, அதுக்கு பிறகு என்ன, ஒரு 2 மணிக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், இப்படி ஒரு நோன்பு தேவையா? அதுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அஸ்ஸாயிமு ஃபி இபாதா வலவ் கான நாயிமன், நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே. நீ அவன் எழும்பணும் சரியா, நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று கொடுத்தீங்க. அது ரமலான் முழுசா என்ன செய்யறது, தூங்கிடுறது. அது ஒரு அப்படி நினைச்சிருக்கிற நோன்பாளியும் தூக்கினாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லி, இதனால நோன்புடைய எந்த விதமான அந்த இபாதத்து விக்கிரிகள் அது இது எதுவுமே என்னது இல்லை என்கின்ற நிலைமை. நோன்பாளியின் தூக்கம் வணக்கம் என்று சூசலால் எங்கேயும் சொல்லவும் இல்லை. அப்படி ஒரு தூக்கத்தி சாப்பாடு இந்த மாதிரி உண்டு, இந்த மாதிரி தூங்கினால் சிலர் சொல்றாங்க ரமலான் எங்களுக்கு கூடுதலா தூக்கம் வருது, இரவுல முடிக்கிறார், இரவுல முடிப்பது என்பதை விட கூடுதலாக சாப்பிடுறவன் அதனால அதிகமான என்ன செய்யும் தூக்கம் வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டும், இந்த தூக்கம் இந்த உணவு, இது என்ன குறை, எந்த நேரத்தில் நம்ம இரவுல வணங்குறோமா அதுக்காக வேண்டி தூங்குறோமா அந்த அளவோடு என்ன செஞ்சுக்கணும் முடிச்சுக்கணும். பகலுடைய இபாதத்துக்களும் அணியாம போகிற அளவுல என்ன செய்யக்கூடாது, அவைகள் இருந்துவிடக் கூடாது. இதுல நம்ம கவனம் எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹுக்கு பின்னால தூங்குவதோ அசருக்கு பின்னால தூங்க கூடாது என்பதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான இந்த தடையும் இல்லை. ஆனால் பல இஸ்லாமிய சலபுடைய அறிஞர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, விமர்சிச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ஆதத்து அல்ல, நல்ல ஒரு வளமை அல்ல, நல்ல ஒரு வளமை அல்ல, நல்ல ஒரு பழக்க வழக்கம் அல்ல அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள், விமர்சித்திருப்பதை இருந்தாலும் கூட சுபகுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி குர்ஆன ஓதி நல்ல வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அந்த இடைவெளியை விட்டு நம்ம தொழுவமாக இருந்தா, அதுக்கு அப்புறம் தூங்குவமாக இருந்தா என்ன, அதுல ஒரு கயிறு இருக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது 4வது அம்சம், நம்மளை விட்டு திசை திருப்பாமல் இருப்பதற்கான ஒரு அம்சம். 5வது, இது சஹாபாக்களுடைய காலத்தில் நீங்க நிறைய காண முடிந்த ஒரு விஷயம், சமூக ரீதியான தொடர்புகள் எது உங்களுக்கு இன்றி அமையாததோ அதை தவிர குறைச்சிக்கணும். எப்படி சமூக ரீதியான தொடர்புகள் இருக்குது, எது உங்களுக்கு இன்றி அமையாததோ அதை தவிர மற்ற விஷயங்களை விட்டு செஞ்சிடணும், நாங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். யாசிக்காஸ் என்பது கிட்டத்தட்ட அது மாதிரிதான். சமூக ரீதியான தொடர்புகள் எது இன்றியமையாக இருக்கிறது. அஞ்சு நேரம் நம்ம ஜமாத்துக்கு பள்ளிக்கு போறது, அல்லது ஒரு ஜனாசாவுக்கு போறது, அல்லது நோய் விசாரிக்க போகிறது, அல்லது அவசியமான உட்காறுதல்கள், அவசியமான மஜ்லிஸ்கள், மார்க்க விஷயங்கள், இதை தவிர நம்ம கூடாது. ஆனா இது யார் செஞ்சாலும் சரியாட்டியும் ஒரு கவலையான ஒரு விஷயம். ரமதான்ல நைட் பயார், சஹர் பயார், இரண்டு விஷயம் வச்சுக்கிறாங்க. அதுல என்ன பயன் தெரியுமா? சஹர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். பயான வச்சா யார் இஸ்திக்பார் செய்யறது? சஹர் நேரத்தில் என்ன செய்ய? இஸ்திக்பார் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். இது ரமலானுக்கு முந்தியும் சொல்றது. ரமலானுடைய சஹர்ல எல்லா சென்டர்லயும் போட்டு அதே என்ன செய்யறது, சேர்த்து சொல்றது. சொன்னா இங்க முடிச்சிட்டு போனாங்க டிவியில என்ன சஹர் நிகழ்ச்சி, அதுல என்ன சஹர்ல இஸ்திக்பார் செய்யுங்கள். இப்ப அதை கேட்கறதா இஸ்திக்பார் செய்யறதா நடக்குதா இல்லையா? இது மார்க்க ரீதியாக நல்ல கூடாது, ஹராம் என்று சொல்லல நான், ஆனால் நல்ல நடைமுறை அல்ல. ஒருவர் வந்து இஸ்திக்பார் செய்யறதுக்கு அல்லாஹ் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தகஃபிரூன் யஸ்தமிஉன் அல்ல, அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இது என்ன பயான் கேட்பார்கள். எதுல இல்லாட்டி எதுல போட்டு விட்டுறாங்க? ஒன்று ரேடியோல போட்டு விட்டாங்க, இலங்கையில சொன்னா ரேடியோல செஞ்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மணியில இருந்து கேட்கறதுக்கு அதை ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது என்ன, அதாவது இந்த மார்க்க உரைகள், இந்த மாதிரி நடைமுறைகள் காரணமாக சமூக ரீதியான தொடர்புகள் நம்மளுக்கு என்ன செய்ய உருவாகும், நம்ம அவசிய போறது. அதெல்லாம் முடிச்சுட்டு போனா சரியா சகர் டைம் ஆயிருக்கும். சகர் செஞ்சுட்டு இஸ்திக்பார் அடுத்த நாள் தான், அங்க வேறொரு பயன் இருக்கு. இந்த மாதிரியான நடைமுறை என்பது நல்ல வரவேற்கத்தக்க நடைமுறை அல்ல. இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க நடைமுறை கிடையாது என்பதை நம்ம சொல்லி வைக்கிறோம். என்ன காரணம் சொன்னா, நமது வணக்க வழிபாடுகள் தான் என்ன செய்யுது, அதுல பாதிக்கப்பட போகிற சமூக ரீதியான தொடர்புகள் விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு அந்த ரமலானுடைய காலப்பகுதியில் தவிர்த்து கொள்வதன் காரணமாக எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவையற்ற புறம்பேசல்கள், தேவையற்ற நல்ல இபாதத் ஆன புறம்பேசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லம் யதா கவுல ஜூரி வல் அமல பிஹி ஃலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. அவர் உணவையோ என்னது உணவையும் குடிக்கிறதையும் விட்டு விடுவதில் எந்த பிரயோசனம் கிடையாது. மோசமான வார்த்தைகள் பேசுவது, பொய் சாட்சி சொல்வதை விட்டு விடாத வரைக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய கவனம் விடுங்கள். நிறைய இந்த விஷயத்தில் வணக்க வழிபாடுகள் நம்மளை எதை விட்டு திசை திருப்பும் அதை விட்டு கவனம் விடுங்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, முல்ஹியாத் எங்களை பராக்காக்கக்கூடிய விளையாட்டுகள் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும். ரமலான் வந்த உடனே அவைகளா வந்து சேர்ந்துரு. இந்த தாயக்கட்டை சொல்றது, சதுரங்கம், செஸ் அதுபோல, கேரம்போர்டு அதுபோல. இப்ப அதெல்லாம் வந்து உனக்கு வசதி இல்லையா, சாஃப்ட்வேர்ல போட்டு கொடுத்தது, போன்ல என்ன செய்யறது போட்டு கொடுத்துறது. இவைகள் எல்லாம் சிறியவர்கள் விளையாடுவது என்பது மார்க்க ரீதியாக தடை செய்யப்படாததாக இருந்தாலும், அதை கூட ஆரம்ப காலத்தில் என்னது, அதாவது வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் பழக்க கூடாது என்ன செஞ்சிருக்காங்க, கண்டித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய பார்க்கணும். அவங்களுக்கு தடை இல்லை என்றிருந்தாலும் கூட, ஆனா இது யார் விளையாடுறாங்க தெரியுமா, பெரியவங்க. இத கூடுதலாக பெரியவர்கள் ரமலானுடைய காலப்பகுதியை விளையாடுகிறார்கள். ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் சிந்தனையை வளர்க்குமா, இதனது சிந்தனையை வளர்க்குமா. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் லஅப பின் நர்தசீர் ஃபகன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மில் கன்ஜீரி வதமஹு. யார் இந்த அதாவது நர்தசீர் தாயக்கட்டை விளையாடுகிறார்களோ, அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் தோய்த்து கொண்டதற்கு சமம் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இப்படி ஒரு கண்டிப்பு வரக்கூடிய செய்தி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே சதுரங்கமும் இதுல அடங்கும், எல்லா விதமான எனது இந்த காய் விளையாட்டுகள், எல்லா விதமான விஷயங்களும் இதுல என்ன செய்யும், அடங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை இதுல குறித்திருந்தாலும் எல்லாமே இதுல என்ன செய்யும், அடங்கும். எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் ரமலானுடைய காலத்துல இதை அதாவது மொபைல யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளாக விளையாடினாலும் சரி, பெரியவர்கள் இந்த மாதிரியான மோசமான நிலைகளை விட்டு என்ன செய்ய தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரமலானை, நோன்பை, உங்களது அமல்களை, உங்களது வணக்க வழிபாடுகளை அதை என்ன செய்யும், பாதிக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை கொஞ்சம் நாம் கவனத்திலே கொண்டு, ரமலானிலே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்திலே கொண்டு, ரமலானில் வணக்க வழிபாடுகள் சிறந்த முறையில் செய்து நாம் வெளியே வரக்கூடியவர்களாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 நாளும் யாத்திக்காஃப் இருந்த மாதிரி வெளியே வரக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்வோம், மாற வேண்டும். ரமலானில கடைசியாக ஒரு பகுதி ரமலானிலே யாத்திக்காஃப் 10 நாள் போய் இந்த எல்லா சோசியல் மீடியா கூட நீங்க பள்ளிக்குள்ள போனீங்கன்னு, நீங்க வெளியே இருக்கிறது சமம், உள்ள இருக்கிறது என்னது சமம். என்ன காரணம், அத்தனை விதமான சிந்தனை சிதறல்களும் உங்களுக்கு என்ன செய்யும், அங்கே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற திசை திருப்பள்ளி எங்களை காப்பாற்றி விட்டால் நம்ம இபாதத்தில் அழகா என்ன செய்யலாம், ஈடுபட முடியும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் அந்த வாழ்க்கையை தந்து அதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.